ராதே கிருஷ்ணா. பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கெல்லாம் தியானம் வருமா? நமக்கெல்லாம் ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்குமா? நமக்கெல்லாம் பகவானை பத்தி உணர முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் சாதாரணமா எல்லாருக்குமே வர்றது உண்டு. இந்த சந்தேகம் அவசியமே கிடையாது. உள்ளுக்குள்ள அவ்வளவு பெரிய சக்தி உட்கார்ந்துருக்கு, சரியா? இந்த சக்தி ஒரு நாளும் குறையவே குறையாது. குறையாத ஒரு சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நம்ம பகவானை உணர்றதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ பெரிய ஒரு அவதார புருஷர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவதார புருஷர்களை நினைச்சாலே, அவர்களுடைய கிருபையினாலேயே நமக்கு இந்த தெய்வீகம் அப்படின்ற ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சிடும். பாரத பூமி எத்தனையோ தெய்வீக புருஷர்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கிற ஒரு தேசம் இது. இங்க பகவத் பக்தர்கள், மகாத்மாக்கள், தெய்வீக புருஷர்கள் இல்லாத நாள்னு ஒரு நாளும் கிடையாது. அவ்வளவு ஒரு வசதியான ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சாதாரணமா எல்லாருக்குமே புரிய வச்சுடுவார்கள். எத்தனையோ பேருக்கு தியானம் அப்படின்ற ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு ஒரு ஆசை. சரி, தியானம்னா என்ன? இந்த கேள்விய ஒரு குட்டி பையன் கேட்டு கொடுத்தா அப்பா அம்மா கிட்ட. அவ அப்பா அம்மா பார்த்தா, இவனுக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது தியானம்னா? தியானம்னா ரொம்ப பெருசு அப்படின்னு தான் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோம். வாட் இஸ் தியானம்? மெடிடேஷன். அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நேர திருவண்ணாமலை போனார்கள். திருவண்ணாமலை எத்தனையோ சித்த புருஷர்களுடைய வாசஸ்தலம். எத்தனையோ சித்தர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில ரமண மகரிஷி, மௌனமே மொழி, த சைலன்ஸ் ஆஸ் இட்ஸ் ஓன் பவர்ஸ், மௌனத்தினுடைய பலத்தை நிரூபணம் பண்ண ஒருத்தர், கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு ஆச்சரியமான ஒரு மகாத்மா. நம்மெல்லாம் ஹிந்து, நம்ம அத்த மகாத்மாக்களையும் நம்ம கொண்டாடணும், அவர்களிடத்திலிருந்து பகவத் விஷயத்தை கத்துக்கணும். அந்த பிள்ளையாண்டான ஐஷிண்டு ரமண மகரிஷி கிட்ட போயிட்டா, விஷயத்த சொல்லிட்டார். ரமணர் சிரிச்சார், ஒன்னும் சொல்லல. அந்த பயலுக்கு ஒரு இலைய போட சொன்னார், ஒரு தோசைய போட சொன்னார். உடனே அழகா ஒரு தோசைய போட்டார், ஒருட்டா. உடனே ரமண மகரிஷி சொன்னார், குழந்தை நான் ஊ அப்படின்னு சொன்னவுடனே நீ சாப்பிட ஆரம்பிக்கணும், சரியா? சரி தாத்தா அப்படின்னா. நான் அடுத்த ஊ சொல்லும் போது இலையில தோசை இருக்கப்படாது, புரிஞ்சுதோ அப்படின்னா. சரி தாத்தான்ட்டான். மற்றவாளுக்குலாம் ஒண்ணும் புரியல, தியானத்தை பத்தி கேட்ட ஒரு தோசையை வச்சுட்டு இருக்காரு. சரி உக்காருவோம், உக்காந்துட்டு இருந்தா. எல்லாரும் வேடிக்கையா ஜாலியா அந்த பயல பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஒண்ணுமே சொல்ல ரமணர் இப்படி எல்லாரோடையும் பாத்துட்டு இருக்காரு, இப்படி சிரிச்சுட்டு இருந்தார். திடீர்னு பயல பார்த்தார், சிரிச்சார், ஹம் அப்படின்னு. உடனே பய கட கட கடகடன்னு எடுத்து பெரிய பெரிய வில்லெல்லாம் எடுத்து வாயில போட்டுட்டான். திருப்பி ரமணர் ஊன் சொல்லிடுவாரோன்னு பயம். பார்த்தா ரமணன் மற்ற நேரம் மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். இந்த பயலை கவனிக்கவே இல்லை. இவன் முதல்ல பெருசு பெருசா பெருசு பெருசா விண்டு வாயில போட்டுட்டான். பிச்சு போக போக என்ன இருந்தா ஊன் சொல்லல, தோசையோட சைஸ் கம்மியா போயிடுச்சு. எனக்கு ஒரே பயம், அடடா அவர் ஊன் சொல்லும்போது தட்டுல தோசை இருக்கப்படாது அப்படின்ட்டாரு, அதுக்கு முன்னாடி முடிக்கவும் படாதே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். கடைசியில ஒரே ஒரு சின்ன சின்ன வில்லலா பிண்டு விண்டு 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 வாயில போட ஆரம்பிச்சா, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா. திடீர்னு ரமண அப்படின்னா டக்குனு வாயில போட்டுட்டான். அவன் ஒரே சந்தோஷம், தாத்தா சொன்ன மாதிரி ஊன் சொன்ன ஆரம்பிச்சே ஊன் சொல்றதுக்குள்ள முடிச்சுட்டேன் அப்படின்னு. உடனே ரமணர் சிரிச்சா, இந்த ரெண்டு ஊக்கு நடுவுல தோசை மேலையும் என் மேலையும் உனக்கு கவனம் இருந்தது பத்தியா, இந்த மாதிரி சுவாமியே நினைச்சிட்டு இருந்தா அதாண்டா தியானம் குழந்தை அப்படின்னு. சாதாரணமா தோசை சாப்பிட்டா அதுலதானே கவனம் இருக்கும், ஆனா இவர் சொல்ற ஊ இந்த ஊ ஆரம்பிக்கணும், அந்த ஊக்குள்ள முடிக்கணும்னு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இவர் சொல்ற ஊம்காக காத்திருந்தது. ஆனா தோசை சாப்பிட்டு இருந்தான், தோசை மேல கவனம் இருந்தது, அது முடிஞ்சிடக்கூடாதுன்னு கவனம் இருந்தது, இவர் ஊ சொல்லும் போது வாயில போட்டணும்னு கவனம் இருந்தது, இவ்வளவு இருந்தது இல்லையா. இது போல வாழ்க்கையில எந்த வேலை பண்ணும் பொழுதும் பகவானே நினைச்சிட்டு இருந்தா இதாண்டா குழந்தை தியானம் அப்படின்னு. சோ இனிமேல் தோசையை விண்டு விண்டு வாயில போடும் போதெல்லாம் ரமணன் நினைச்சுக்கோங்க, தியானம் இதுதான். சரியா, மகாத்மாக்கள் அப்படி உள்ளே இருந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அந்த குழந்தைக்கு அவ்வளவு அழகா தியானம் புரிஞ்சு போயிடுத்து. பெரிய தத்துவம் பிலாசபி எல்லாம் சொல்லாம அதோட பாஷையில ஒரு ஊன் சொல்லி, இனிமேல் தோசை வேணுமா ஊ அப்படின்னாலே ரமணனை நினைச்சுக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ சித்த புருஷர்கள் நம்ம உள்ளுக்குள்ளேந்து நம்மளை தூண்டுறா. நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல பல பேரை வெளியிலேந்து வார்த்தைகள் சொல்லி திருத்த பார்க்கணும். இது அப்படி இல்லை, உள்முகமாக நம்மளை திருப்புறது. உள்முகமாக உங்க உள்ளம் திரும்பிடுச்சுன்னா தானாகவே வித்தியாசங்கள் தெரியும். இந்த உள்முகமா திருப்புறதுன்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் இல்லை, சாதாரண ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே பண்ணுவா. யோகிராம் சூரத்குமார் விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருந்த திருவண்ணாமலையில, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எப்பயும் கையில ஒரு விசிறி வச்சுட்டே இருப்பார். ஐ எம் எ பெக்கர் அப்படின்வார், மை ஃபாதர் அப்படின்வார். பகவான் எப்பொழுதுமே ஃபாதர்னு சொல்வார், ஐ எம் எ பெக்கர் அப்படின்வார். நேத்தி தான் அவருடைய சமாதி நாள். சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் விசேஷங்கள் இருக்கு, நமக்கு எதை சொல்றதுன்னு தான் தெரியல. நேத்தி அவருடைய சமாதி நாள். அவர் திருவண்ணாமலையில பிச்சைக்காரனா அலைஞ்சிட்டு இருந்தவர், ஆனா பெரிய சித்தர். ஒரு சந்தர்ப்பத்துல திருவண்ணாமலையில ஒரு புன்னமரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல ஒரு குதிரை விழுந்துடுத்து தவறி. அது எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தது அதை மேல எழுப்ப முடியல. சரி சொல்லி எல்லாரும் கயிறெல்லாம் கட்டி இழுத்து பார்த்தா நடக்கல. அப்ப கடைசியில யோகிராம் சுரத்குமார் விசிறி சுவாமியார் வந்தார். இப்படியே பார்த்தார் கொஞ்ச நேரம், குதிரையே உத்து பார்த்துட்டு இருந்தார். குதிரையும் இவரையே பார்த்துட்டு இருந்தது. ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு உள்ளுக்குள்ள, அது உள்ளுக்குள்ள ஒன்னால முடியும்ன்ற ஒரு உணர்வை தூண்டிட்டார். அவ்வளவுதான், ஜெய்ராம் அப்படின்னு ஒரு கதை கத்தினார். அடுத்த க்ஷணம் குதிரை ஒரு பாஞ்சு பாஞ்சு அப்படி வெள்ள ஓடி வந்தது. பார்த்தவா எல்லாருக்கும் ஆச்சரியம், இது எப்படி முடிஞ்சது அப்படின்னார். உடனே யோகிராம் சுரத்குமார்ஜி சொன்னார், ஜெய்ராம் அப்படின்னா எது வேணாலும் நடக்கும், எதுல எந்த வேணாலும் காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பயின்றே இருந்தார். ராமநாமம் மகிமைய நிரூபணம் பண்ணிட்டார். ஒரு குதிரைய ஒன்னால வெள்ள வர முடியும்னு, அதுக்குள்ள அது ஒரு ஆத்மா இல்லையா, அந்த ஆத்மாவை புரிஞ்சுட்டு ஜெய்ராம் அப்படின்ற ஒரு வார்த்தையில, ஜெய் ஸ்ரீராம்ன்ற வார்த்தையில மேல கொண்டு வந்தார் அப்படின்னா சம்சார சாகரத்துல வேணும்னு இருக்க நம்மையும் மேல கொண்டு வருவார். சரியா, அப்படி எத்தனையோ மகாத்மாக்கள் நமக்கு வழி காட்டின் இருக்கார்கள். இனிமேல் குதிரை தோசை இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார், திருவண்ணாமலை இதெல்லாம் நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோடான கோடி மகாத்மாக்கள் வாழ்ந்த வாழ்ந்துருக்கிற ஒரு பூமி. இனி உன் மனம் உள்முகமாய் திரும்பட்டும், உள்ளிருக்கும் சக்தி புரியட்டும், உள்ளிருந்தே ஒரு ஆன்மீக எழுச்சி உண்டாகட்டும். ராதே கிருஷ்ணா.